பிரம்மாத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா என்று யாரார் அகம் பிரம்மாஸ்மி என்று அறிவார்களோ அதே கணத்தில் அவளுக்கு எல்லோருக்கும் சர்வாத்மாவும் வருகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்ததான ஒரு திருஷ்டாந்தமும் இவருடைய திருஷ்டாந்தமும் சொல்லியிருக்கேன். ஆகையால் யார் இருந்தாலும் சரி, மனுஷியாலோ தேவதைகளோ யார் இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்த கணத்திலேயே அவளுக்கு சர்வாத்மபாவம் வருகிறது என்று சொல்லியாச்சு. சர்வாத்ம பாவம் வருகிறது என்றால் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான பிரதிபந்தகங்கள் இவைகள்லாம் நீங்கி கர்மாக்கள்லாம் அழிந்து பரமாத்மாவோட ஒன்றாக ஆகுதல். கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா இவன் மரணத்தை அடைவானே, கர்மாவனால் தானே ஜென்மா வந்திருக்கு, கர்மாவெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா இப்பவே போயிடுவானோ அப்படின்னு சந்தேகம் வந்து, அப்படி இல்லை, கர்மாக்கள்ல சஞ்சித கர்மா போயிடுது, ஆகாமி கர்மா போயிடுது. எந்த கர்மாவனால இவன் பிறவி எடுத்திருக்கானோ அந்த கர்மா போகல, அந்த கர்மா இருக்கிற ஒரு இடம் உயிரோட இருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிறவி இல்லை, சர்வாத்மபாவத்தை அடைவான் அப்படின்னு ஜீவன் முக்திய பற்றியும் இங்கே சொல்லியிருக்க. இத்தனையும் சொன்ன பிறகு ஞானம் வந்த பிறகு முக்தியை அடையாமல் சர்வாத்மபாவம் வராமல் தடுக்க தேவாளனாலையும் முடியாதுன்னு சொல்லி முடியாதுன்னு சொன்னது தேவதைகள் ஏன் சார் இவனுக்கு விக்னம் பண்ணணும் அப்படின்னு சந்தேகங்கள் வந்தது. இப்ப முதல்ல எப்படி சந்தேகம் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். ஞானம் வந்த பிறகு இவனுக்கு சர்வாத்ம பாவம் வராமல் தேவதைகளை தடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது. ஞானம் வந்த பிறகு ஏன் சர்வாத்ம பாவம் வராமல் வரவிடாமல் தேவதைகள் தடுக்கணும் இவனை அப்படின்னு சொன்னால், அதற்கு சொல்லியிருக்கு, ஞானம் மிக வந்த பிறகு சர்வாத்ம பாவம் வந்ததே ஆனால் சர்வாத்ம பாவம் வந்த பிறகு தேவதைகள்ட்ட வசதி ஆயிடுறான் இவன், அது தேவதைகளுக்கு பிடிக்காது. ஆகையால் தேவதைகள் விக்னம் பண்ணலாம். ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்ப மூணு கடனோட பிறந்திருக்கான். எது? பிதிருதேவதைகளுக்கு கடன், ரிஷிகளுக்கு கடன், தேவதைகளுக்கு கடன். அந்த மூன்று கடன்களோட பிறந்த இவன் வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடனை அடைக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை உற்பத்தி பண்ணி அவளை நல்ல மார்க்கத்தில் விடுறதுனால அவனுக்கு பிதிருதேவதைகளுடைய கடனை அடைக்கிறான். என்ன, இவன் தர்ப்பணாதிகள் பண்றா போல இவனுடைய குழந்தைகளும் தர்ப்பணாதிகள் பண்ணுவாளோ இல்லையா? அப்பொழுது அந்த தேவதைகளுக்கு பிதிருதேவதைகளுக்கெல்லாம் திருப்தி ஏற்படும். ஆகையால் அதனால பிதிருகளுடைய கடன் இவன் கிடைக்கிறான். அதே போல தேவதைகளுக்கு யஜ்ஞ பாகங்கள் கொடுக்கறதுனாலையும் நைவேத்தியங்கள் கொடுக்கறதுனாலையும் தேவதைகளுடைய கடன் குறையும். ஆகையால் இந்த கடனை கொடுக்கணும், கடனை வாங்கிட்டு இவன் பிறந்திருக்கான். கடனை கொடுக்காமல் சர்வாத்மபாவத்தை அடையந்து தேவதைகளுக்கு பிடிக்காது. ஆகையால் அவ விஜயம் பண்ணலாம். இரண்டாவது ஏற்றுக்கினர், ஒரு மனுஷனுக்கு ஒரு பசுமாடு இருக்குமையானால் அந்த பசுமாடு அவனுக்கு வெளியூர் போகிறதுக்கு வண்டியில கட்டுறதுக்கோ அல்லது பால் கொடுக்கறதுக்கோ மற்ற எல்லா விவகாரங்களுக்கும் எப்படி உபயோகப்படுகிறதோ அப்படிப்பட்டதான் அந்த பசுமாடு அவரை விட்டு போறது, அந்த பசுமாடுக்கு அழிவு வருதால் அவன் எப்படி விரும்ப மாட்டானோ, அதே விதமாக ஒவ்வொரு கிரகத்தனும் 100 பசுமாடுக்கு சமானம் தேவதைகளுக்கு. ஒரு மனுஷனானவன் தேவதைகளுக்கு 100 பசுமாடு எப்படி இருந்தா எப்படியோ அப்படி சகாயம் பண்ணுகிறான். அப்படிப்பட்டதான் அந்த கிரகஸ்தன் சர்வாத்ம பாவத்தை அடைகிறது வந்து தேவதைகளுக்கு பிடிக்காதான காரியம். ஆகையால் அவ விக்னம் பண்ணலாம். இப்படின்லாம் காரணங்கள் சொன்ன. அதுக்கு பதில் நம்ம என்ன சொன்னோம், பாருங்க, ஞானம் வந்த பிறகு சர்வாத்ம பாவம் வராமல் தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? ஒண்ணு, எக்கணத்தில் ஞானம் வருதோ அக்கணத்திலேயே சர்வாத்ம பாவம் வந்தாச்சு. கொஞ்சம் டைம் கேப் இருந்தா அந்த நடுவில் விக்னத்தை போடலாம். ஞானம் வரும்பொழுதே சர்வாத்ம பாவம் வந்தாச்சு. வெளிச்சம் வரும்பொழுதே எப்பொழுது இருட்டு போயிடுறதோ, வெளிச்சம் வந்து சுவாமி நான் வந்துட்டேன், இன்னும் நான் உள்ள போறணும், நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தீபம் வருது. வெளிச்சம் வரும்பொழுதே எப்படி பிரகாசத்தோடையே வருதோ, அஞ்ஞானத்தை இருட்டை போக்கடித்து கொண்டு வருதோ, அதே விதமாகவே சர்வாத்ம பாவமான ஞானத்துடன் வருது. ஆகையால் அந்த சமயத்தில் விக்னம் பண்றதுக்கு இடவழி இல்லை. ஒன்று சொன்னோம். ரெண்டாவது என்ன, இவன் ஞானம் வந்ததுமே தேவதைகளுடைய ஆத்மாவாகவும் ஆயிடுறான். எப்படி நம்ம சரீரத்தில் மட்டும் இப்ப ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோமோ, நாம் இருக்கோம் என்று நினைச்சிட்டு இருக்கோமோ, அப்படி இல்லை. எல்லா சரீரத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, தேவதைகளுடைய சரீரத்திலையும் நம்ம ஆத்மா இருக்குன்னு அறிந்து கொள்ளுகிறான். ஆகையால் தேவதைகளுடைய சரீரத்திலேயே இவனே இருப்பதனால் இவனுக்கு சர்வாத்ம பாவம் இருக்கிறது தடுக்க முடியாது. ஏதோ ஹேது சொல்லி சர்வாத்ம பாவத்தை தடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் சொன்ன காரணங்களுக்கு பதில் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், சுவாமி தேவதைகளுக்கு மனுஷன் சர்வாத்ம பாவத்தை அடைகிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இந்த தேவதைகளுக்கு இவன் கடனை பட்டிருக்கான். இந்த கடனை முடிக்காமல் இவனுக்கு நல்லது வருது அவன் ஒத்துப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். அவள்கிட்ட தேவதைகளுடைய கடன் வாங்கிட்டு தானே இவன் மனுஷனா பிறந்திருக்கான். அவளுக்கு கடன் திருப்பி கொடுக்காமல் இவன் மேல இருக்கிறதுக்கு போறதுக்கு அவரோட உயர்ந்தான் நிலைக்கு போறதுக்கு அவத்து பாட முடியாது. ஆகியால் அவளுக்கும் சாமர்த்தியம் இருக்கு. ஆகியால் அவளுக்கு பண்ணலாமோ இல்லையோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு மனுஷனும் 100 பசுமாட்டுக்கு சமானம் தேவதைகளுக்கு. 1 பசுமாடு இருந்தாலும் நமக்கு பால் தயிர் நெய் வெண்ணெய் இத்தனையும் நமக்கு வருது. பழைய நாள்ல இப்ப எல்லாம் விட்டான் பசுமாடுன்னு என்ன எதுன்னு தெரியாது. கிராமாந்தரத்தில் 1 பசுமாடு இருந்தால் அந்த வீடு சௌக்கியமா இருக்கும் கவலை இல்லாம. அதே விதமாக ஒவ்வொரு பசுமானுக்கும் 100 பசுமாடுக்கு சமானம் அப்படின்னா அவ்வளோ பணம் அவ்வளோ காசு அவ்வளோ வசதி எல்லாமும் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்டதான் அவன் அவளை விட்டு போறதுங்கிறது அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ இல்லையோ இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே சார் அப்படின்னு சமாதானம் வந்து அதுக்கு சொன்னார். அப்ப இந்த கடனாளியா இருக்கான் என்கிறது யாரு? அஜ்ஞானி. இன்னும் வேதாந்த விஞ்ஞானம் வராதவன் அவன் தான் கடனாளி. வேதாந்த ஞானம் எப்ப வரும் இவனுக்கு? இவன் பண்ணின கடன்கள்லாம் போனபுறம். மனுஷன் பறக்கிற மனுஷன் எல்லோருமே கடனாளியை தான் பறக்கிறான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த கடன் நம்ம தீர்த்துட்டே இருக்கோம். எது தினந்தோறும் கொஞ்சம் வேதத்தை சொல்லிட்டு நான் எங்க சார் வேதம் சொல்ல வேதாத்தியானே எல்லாரும் பண்ணணும். பண்ணாத பண்ணாலும் காயத்ரி மந்திரம் சொல்றோம், அது வேதம் தானே? காயத்ரி மந்திரம் உபாசனம் பண்ணிட்டு கிடையாது, அதுவும் வேதத்துல ஒரு பாகம் தானே? அதே போல ஏதோ புரட்ட சுத்தம் ஸ்ரீ சுத்தம் சொல்லிட்டு கிடையாதியோ, ருத்ராதிகள்லாம் சொல்லிடாதியோ? இதை சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னா இந்த ரிஷிகளுடைய கடன் எல்லாம் குறைஞ்சுட்டே இருக்கு. அதே போலயே நீங்க பித்ராதிகளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கேன். இந்த தர்ப்பணாதிகள் பண்றதுனாலையும் சார்த்தங்கள் பண்றதுனாலையும் டயாட்ரி சேர்த்தங்கள்ல போறதுனாலையும் அது போல காக்காவுக்கு பலி கொடுக்கறதுனாலையும் வேலை பண்றதுனால பித்ருதேவதைகளுக்கு படித்து கொடுத்ததான தர்ப்பணத்தினால பண்ணக்கூடியதான கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அதே போல தினந்தோறும் பகவானை தியானம் பண்றதுனாலையும் உபாசனம் பண்றதுனாலையும் பூஜை பண்றதுனாலையும் நைவேத்தியம் பண்றதுனாலையும் நமக்கு அந்த தேவதைகளுக்கு கொடுத்த கடனானது குறைஞ்சுட்டே வருது. இப்படி குறைய குறைய நம்ம சித்தம் சுத்தமாகி வேதாந்தம் பக்கம் திரும்பி இருக்கோம். நான் வச்சுக்கேன், இந்த வேதாந்த பக்கம் திரும்புறது என்ன அர்த்தம்? நீங்க பண்ணினதான கடன்கள்லாம் குறைஞ்சு தேவதைகளுக்கு பிரீதி ஏற்பட்டு எப்பவுமே கடன் வாங்கினவளை கடன் திரும்பி கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடா. என்ன கடன் கொடுத்துட்டா அதை திரும்பி வர வரைக்கும் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ? நீங்க சும்மா கொடுக்கல, வட்டியோட கொடுத்துட்டு இருக்க. கடன் கொடுத்தாலும் அவளை வட்டியும் வருது மூலதனம் வருதுன்னு மறுபடியும் இன்னொரு கொடுக்கறான். ஆகையால் அவளுக்கு சந்தோஷம் தான். இவ வட்டியும் கொடுக்கற கடனும் திருப்பி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்க இடத்துல சந்தோஷம் வந்து உங்களுக்கு பிரீதி பண்ணினதுனாலதான் உங்களுக்கு வேதாந்தம் வாசிக்கணும் என கொடுக்கதான எண்ணமே வந்தது. ஆகையால் மனுஷியால் வேதாந்தத்துக்கு எப்ப வந்திருக்கா? இது போல தேவதா பிரீதி ஏற்பட்ட பிறகு. அதனால அவளுக்கு என்ன கடன் இருக்குன்னு சொல்லாதீங்க. கடனாளியாக இருக்கிறவ யாரு? இந்த பக்கம் வராம இருக்கிற அஞ்ஞானிகள். நமக்கெல்லாம் கடன் இருக்கு, ஆனா எப்படின்னு கொஞ்சமா தான் இருக்கு. அந்த கடன் குறைஞ்சதுமே எப்படி ஞானம் வந்துடும். ஞானம் வந்த பிறகு என்ன? ஞானிக்கு கடனே இல்லை. ஆகையால் கடனே இல்லாததுனால இந்த ஞானியின் இடத்துல தேவதைகள் திருப்தி அடைஞ்சிருக்கா? தேவதைகளுடைய பிரசாதம் இல்லாத போனால் வேதாந்த பக்கமே வரவே மாட்டான். எத்தனையோ ஜன்மாக்கள்ல நீங்க பண்ணினதான புண்ணிய வசமாகத்தான் ஈஸ்வரானுகிரகத்தினால்தான் தேவதா பிரசாதத்தினால்தான் உங்களுக்கு வேதாந்தத்துல ஐடியாவே வந்திருக்கு. சமேதம் வேதான வச்சனேன விவிதிஷந்தி பிராமணா யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. யஜ்யம் தானம் தபஸ் இவைகள்லாம் பண்ணி தேவதா பிரீதி ஏற்பட்டு அவளுடைய கடன் எல்லாம் கொடுத்து அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்ட பிறகுதான் போனா போட்டோம் இவனும் வேதாந்தத்தை வாசிக்கிட்டுமே அப்படின்னு இவாளுடைய மனசுல வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமே வருதுன்னு வேதனை. ஆகையால் கடனாளிங்கிற கான்செப்ட் யாரு சார்? உங்களுக்கு இல்ல, அஜ்ஞானி. அஜ்ஞானியா இருக்கிறவன் இவைகள்லாம் பண்ணணும். எது? ஞானம் வர பரியந்தம் சந்தியாவந்தனம் பண்ணணும். உங்களுக்கு அபரோட்ச ஞானம் வர பரியந்தம் தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இருக்கணும். கூடிய மட்டும் தேவதைகளில் பக்தியில் இருக்கணும். தேவதைகளுடைய உபாசனத்தை பண்ணணும். அந்த தேவதைகள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. பண்ணாத போனா நிகிரகம் பண்ண சாமர்த்தியம் உண்டு அவளுக்கு. ஆகியால் நாமெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணுமா? நான் வேதாந்த கிளாஸுக்கு போறேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க வேதாந்த கிளாஸுக்கு போறதுனால ஒழுங்கா பண்ணணும். வேதாந்த கிளாஸுக்கு போனதுனால சத்தையோட பண்ணணும். ஏன்? அந்த சிரத்த வந்ததுனால்தான் இந்த வழியே வந்தது. இது அடையிற பரியந்தம்னா அது வரும். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த ஞானம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம சரீரத்துல நான் எனக்கூடியதான தோற்றம் வராது. தூக்கத்துல நான் சந்தியாவந்தனம் பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு தெரியல. சமயத்துல ஏன் இந்த சரீரத்துல நான்கிற எண்ணம் இல்லை? அதே போல சமாதி நிலையில போய் இது சமயமாச்சுங்கிறதே தெரியாது, அப்ப தானா விட்டு போகும். அது வரைக்கும் நீங்க கர்மாக்களை பண்ணிக்கலாம். ஆகையால் வேதாந்த கிளாஸ் போக தொடங்கி விட்டேன், எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. சந்தியாவந்தன நித்திய கர்மாக்கள், நித்திய தானாதிகள், சதாச்சாரம் எப்பொழுதும் ஒரு மனுஷன் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஆனால் எப்பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வருதோ அதற்கு பிறகு தேவதைகள் உங்களுக்கு ஒரு விக்னமும் பண்ண மாட்டார்கள். இப்பவே விக்னம் பண்ணல. சன்னோ மித்தம் வருணா அப்படின்னு நீங்க பூஜை பண்றதுனால உங்களுக்கு தினந்தோறும் பிரதிபந்தகம் இல்லாமல் பார்த்து கொண்டே இருக்க. பலவத்தரமான பிரதிபந்தகம் பிராரப்த கர்மாவில இருந்து, அதனால நமக்கு ஒரு நாளைக்கு ஏதோ உடம்பு சரியா இல்ல, வேற ஏதோ காரியக்கிரமக்கே வர முடியாம போறது என்றவர அவளுடைய அனுகிரகத்தினால்தான் நம்ம எல்லாவற்றையும் அடைகிறோம். இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் 100 பசுமாடுக்கு சமானம்னு சொன்னே, அதுவும் யாரு? அஞ்ஞானி நிலையில இருக்கிறவன், ஞானி நிலையில இருக்கிறவன். ஞானியா இருக்கிறவனுக்கு இவள் யாரும் ஒரு இது பண்றதும் இல்லை. ஆகையால் கீழே சொன்னதெல்லாம் இந்த ரெண்டு நீங்க சொன்ன ரெண்டும் அஞ்ஞானிக்கு தான் பொருந்தும். ஆகையால் அஞ்ஞானியா இருக்கிறவன் ஞானம் வரபரியந்தம் ஒவ்வொரு மனிதனும் தேவதாராதனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இந்த உபநிஷத்துக்கு சொல்றது. இதை வச்சுட்டு தான் சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரத்துல அபிசம்ராதனே அப்படின்னு சூத்திரமே போட்டிருக்கார். பிரத்யக்ஷ அனுமானாப்யாம் அப்படின்னு ஞான தியான சமாத்தியாதிகள்லாம் அவசியம் பண்ணணும். பக்தி எல்லாம் வேதாந்திக்கு வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும் சார். மற்றவர்கள்லாம் எப்படி பண்றாள், காமிய கர்மாவை பண்றவன் எப்படி ஸ்ரத்தையா பண்றானோ அப்படி நீங்களும் ஸ்ரத்தையா பண்ணணும். கர்மாக்களையும் உபாசனைகளையும் ஸ்ரத்தையா பண்ணணும். ஆனா பண்ணும் பொழுதே பகவத் ஆராதனம் இது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லாம கர்மாக்களையும் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த கர்மாவனால திருப்தி அடையிறது யாரு? ஈஸ்வரனோ வேற யாரும் இல்ல, நம்ம ஆத்மா தான் அப்படிங்கிற எண்ணத்தினோட பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு நிச்சயமா க்ஷேமம் வரும் என்கிறது இங்க சொல்லப்படுகிறது. அதான் இப்பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது.
சந்தியாவந்தரத்துக்கு
சொல்லிட்டு இருக்க வரப்போறதுமாதேவம் தஸ்மாத் அவித்யாவந்தம் புருஷம் பிரதி தேவாயிசதே விக்னம் கர்த்தும். யாரா இருந்தாலும் அஞ்ஞான நிலையில இருக்கிறவா, பிரம்மச்சாரியா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், கிரகஸ்தனா இருக்கட்டும், வானப்பிரஸ்தனா இருக்கட்டும், அஞ்ஞான தசாயாம் ஏவம் கிளீன பாட்டியக்கார் போட்டார். தஸ்மா எஸ்மா தேவம் எக்காரணத்தினால் தஸ்மாத் அவித்யாவந்தம் புருஷம், இன்னும் வேதாந்தத்துக்கு வரணும் எனக்கூடியதான ஆசை இல்லாதவனுக்கு, வேதாந்தத்தை அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து கொள்ளாதவனுக்கு அவித்யாவந்தம் புருஷம் பிரதி தேவா ஆயிஷதே. ஆகையால் தேவதைகள் யார விக்ரம் பண்ண முடியும், யாருக்கு அனுகிரகம் பண்ண முடியும்? அஞ்ஞானிக்கு. அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான ஞானம் வராதவனுக்கு. அவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க சொன்னதான அகஸ்தியனுடைய கதையோ ஜெகத்யாருடைய கதையோ யாருக்கு இன்னும் அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிந்து கொள்ளாமல் ஏதோ லௌகிகமான விஷயத்திலே இருந்துட்டு இருக்காளே அவளுக்கு. எஸ்மாதேவம் அவித்யாவந்தம் புருஷம் பிரதி தேவாயிஷதே ஏவ விக்ரம் கர்த்தும். அதோட நிறுத்தல ஆச்சாரியா அனுகிரகஞ்ச, உங்களுக்கு அனுகிரகமும் பண்ண யாரால முடியும்? அஜ்ஞானிக்குத்தான் அனுகிரகமும் பண்ண முடியும், அஜ்ஞானிக்குத்தான் நிகிரகமும் பண்ண முடியும். அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான ஞானம் வர்றதுக்கு முன்னால நம்ம கர்மாக்களை பண்ணாமல் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஓடுறான் பார்த்தேல, நம்ம டியூட்டியே பண்ணாமல் காலம் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், தேவ பூஜை பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், நான் பிரம்மஜானம் பார்த்துக்காக வேதாந்தத்துக்கு போறேன்னு ஆரம்பிப்பான், அது ஒன்றும் வராது. அப்படி இருக்கிறவனுக்கு ஆச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ண மாட்டான், வேற ஏதோ பண்ணிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நிகிரகமும் அனுகிரகம் தேவதைகள் பண்ணுவான். இந்த நிலையில இருக்கிற வாழ்க்கை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் ஆச்சாரியா உள்ளிருக்கார், நிக்கிரகம் அனுக்கிரகஞ்சா அது பார்க்கணும். எஸ்மா தேவம் தஸ்மா அவித்யாவந்தம் புருடம் பிரதி தேவாக ஈட்டதே ஏவ விக்னம் கர்த்தும் அனுகிரகஞ்சா இத்தியை தர்சயதி. இதுதான் இந்த மந்திரம் சொல்றது. யதாஹி லோகே பகவஹ கோஸ்வாதய பசவஹ, லோகத்தில் நிறைய பசுமாடுகளோ குதிரைகளோ இருக்கும் பொழுது மனுஷ்யம் சுவாமினம் ஆத்மனா அதிஷ்டாதாரம் புஞ்சுகு பாலையேயுகு, தன்னுடைய சுவாமிக்கு சகாயம் பண்ணுகிறதோ பசுமாடுகள் என்ன குதிரைகள்னா இந்த என்ன பண்றது அவைகள்ல அந்த சுவாமிக்கு எப்படி உபயோகம் பண்றதோ பாலையேயுகு. ஏவம் பகுபசுஸ்தானியா ஏகைகா அவித்வான், இப்படி பகுபசுஸ்தானியமா இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அவித்வானும் பொருடா தேவான். தேவான் இது பித்ராதி உபலட்சணார்த்தம். அதான் தேவான் சொன்ன பித தேவதைகளும் தாங்கள் சொன்ன பிரம்மச்சரியா இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணிக்காம அதான் பித்ராதி உபலட்சணார்த்தம். ஆச்சாரியாளுடைய பாட்டியத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு ஒன்னையும் விட மாட்டேன். எத்தனை சந்தேகம் வந்தா அத்தனை சந்தேகங்கள் அதுல இருக்கும். நம்ம பாட்டுக்கு இதை ஓடுவோம். பாட்டியத்துல பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்காம இருந்தவன் அவஞ்ஞானியா இருந்தவன் கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். நீர் பாட்டுக்கு பிரம்மச்சாரியா நான் இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எதுக்கு இன்னும் அஜ்ஞானியா இருக்க, நீ என்ன பண்ணணும், யஜ்யாகாதிகள் பண்ணணும், மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும். ஒரு ஆத்துல கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அந்த ஆத்துக்காரர் எத்தனை தர்மங்கள் எத்தனை விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய்க்கிழமை விரதம், மங்களவாரம் விரதம், அமாவாசை சோமவார விரதம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காளோ அப்படியா. அதே போல அவளும் பண்ணணும், நீங்களும் பண்ணணும். அந்த விரதாதிகள்னு நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், இத்தனை சுமங்களுக்கு தானம் பண்ணணும், அத்தனை அவ தாம்பூலம் கொடுக்கணும்ங்கிற இல்ல, ஒவ்வொரு தாம்பூலம் கொடுக்கறதும் ஏதோ மஞ்சள் குங்குமம் கொடுக்கறான்னு நினைக்கப்படாது. மஞ்சள் கிழங்கு குங்குமம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு தானம் அது. நம்ம சாதாரணமா பழம் வாங்கி கொடுங்கன்னு கொடுப்பீடா, பத்து பேரை கொடுக்கணும், 16 பழம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு ஒரு பக்தியோட பண்றாளோ இல்லையோ, இதெல்லாம் விரதங்கள். யக்ஞேன தானேன தபசா நாசகேனா தானம் பண்ணுங்கன்னு பண்ண மாட்டேள், அதுக்காக விரதம்னு பேர் வச்சு ஸ்திரீகளை தானம் பண்ணுங்க அப்படிங்கிற. அதே போல யஜ்ஞாதிகள் பண்றதுன்னா யஜ்ஞம்னா என்ன, தேவதா தேசேன திரவிய தியாக, அங்கேயும் தானம் தான், அக்னிக்கு தானம் கொடுத்துட்டு தேவதா வழியாக. ஆகையா நாலு பேருக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. தியாகேன ஏகேன அமிர்தத்வமானது, கடைசியில தியாகத்தினால் அந்த தியாகத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்றது நமக்கு. அதனால பித்ரு தேவதைகளுங்கிறதும் இந்த தேவதைகளுடைய கூட்டத்துக்குள்ள இருக்கிறவன் தான். அதனால கல்யாணம் பண்ணிட்டு பித்ராதிகளுக்கெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். தேவாங்கிதி பித்ராதி உபலட்சணார்த்தம் புனக்தி பாலயதி இமே இந்திராதயா அந்யே மத்தா, இந்த இந்திராதிகள்லாம் என்னை விட வேறானவர்கள். மம ஈசிதாரா, எனக்கு என்னை கண்ட்ரோல் பண்றவா, பிருத்திய இவ அகமேஷாம், இவாளுக்கு நான் அடிமையா இருந்து கொண்டு ஸ்துதி நமஸ்கார இத்தியாதி ஆராதனங்கிறத அவளை துதித்து அவளை நமஸ்கரித்து அவளுக்கு யாகம் பண்ணி அவளுக்கு ஆராதனம் பண்ணி அபியுதயம் வாழ்க்கையில முன்னேறுவது. அபியுதயம்னா மெட்டீரியலிஸ்டிக் பேர், நிஸ்ரேயதம் க்ஷேமத்தையும் அடைவேன். இனி தத் பிரத்தம் பலம் பிராசியாமி, அவளால் கொடுக்கப்பட்டதான பலத்தை நான் அடைவேன். இத்தியேவம் அபிசந்தி, இப்படி இருக்கிறவ தத்ர லோகே பகுபசுமதா, நிறைய பசுமாடு இருந்த போதிலும் எதா ஏகஸ்மின்னே பசுவ அதிகமானே, ஏதாவது ஒரு பசுமாடை ஒரு புலியோ ஒரு வேற ஏதோ வனாயோ பொண்ணுடுதேயானால் வியாக்ராதினா அபகரியமானே மகதப்பிரியம் பவதி, எவ்வளவு கஷ்டப்படுறான் கிராமாந்தரத்துல. ததா பகுபசுஸ்தானியா ஏகஸ்மின் புருஷே, அநேக பசுக்களுக்கு சமமா இருக்கக்கூடியதான ஒரு கிரகஸ்தன் ஒரு அஜ்ஞானியானவன் போனானேயானால் பசுபாவாத் யுத்திஷ்டதி அப்ரியம் பவதி இதி கிஞ்சித் ந தேவானாம் பகு பசு அபஹரண இவ குடும்பினா, அநேக பசுமாடு போனா குடும்பத்துக்கு எவ்வளவு கவலை இருக்குமோ அப்படி கவலை இவனுக்கு, இந்த இவன் அஜ்ஞானியானவன் போனானேயானால். ஆகையால் அஜ்ஞானியா இருக்கிறவன் ஞானம் வர பரியந்தம் என்ன பண்ணணும், தேவதாராதனம் பண்ணித்தான் ஆகணும். ஆகையால் அம்ரமாஸ்மி எனக்கூடியதான அபரோட்ச ஞானம் வர பரியந்தம் நாம் எல்லாமும் மற்றவர்களை விட்டுருங்க. மற்றவர்கள் தான் வரவே இல்லையே வேதாந்த கிளாஸுக்கு, அவள் பத்தி இல்ல, யாரு வராளோ அவளும் எப்படி பண்ணணும், தேவதைகளை ஆராதனம் பண்ணணும். ஆனா ஆராதனம் பண்றது எப்படி, நாம் அவளுக்கு பிரத்தியாளா இருந்துட்டு இருக்கோம், அவளால கொடுத்தா நமக்கு டைம் அப்படி இல்ல, அவளுக்கு நீங்க ஈஸ்வர ஆராதனம் பண்றா போல நம்ம கடமை பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு நல்ல வழி வரும் அப்படிங்கிற எண்ணத்துல ஸ்துதி நமஸ்காரம் இத்தியாய வகைகள்லாம் பண்ணி கொண்டிருந்தோமே, ஏன்னா அதான் கர்ம யோகம்னு பேர். இந்த கர்ம யோகத்தை தான் கீதையில இருக்குது. கீதையில ரெண்டாம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்ச கர்ம யோகம்னு சொல்றாடா இல்லையா? இது எதுக்கு? அவசியமா நம்ம சதாச்சாரத்தோட இருக்கணும். பெரியவர்கள் எந்த ஆச்சாரத்தோட இருந்தாலும் அந்த ஆச்சாரத்தோட இருக்கணும். நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். காமிய கர்மாக்களை பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த நித்திய கர்மாக்கள் பண்றதுனால காமிய கர்மாவே ஆசை இல்லாம பண்ணினா அது நித்தியமாயிடுறது. ஆகையால் நித்திய கர்மாக்களை நிச்சயமா பண்ணிட்டு சதாச்சாரத்தோட யார் இருந்தாலும் அவளுக்கு ஈஸ்வர ஆராதனை பண்ணிட்டு அந்த ஈஸ்வர ஆராதனை தான் நமக்கு விக்கிரங்கள்லாம் போகும், அந்த பரமாத்மாருடைய அனுகிரகம் ஏற்படும். அது சொல்றதுக்காக இவ்வளவு. தஸ்மாதேஷாம் தேவானாம் தன்னப்பிரியம். ஆகையால் அஜானிகள் தன்னுடைய கடமையை பண்ணாமல் வேதாந்தத்துக்கு போறதுங்கிறதுல அது தேவதைகளுக்கு இஷ்டம் இல்லை. தஸ்மாதேஷாம் தேவானாம் தன்னப்பிரியம் கிம் தது எது எதே தத் பிரம்ம ஆத்ம தத்துவம் கதஞ்சன மனுஷ்யா வித்யோ விஜானியோ ததாச்ச ஸ்மரணம் அனுகீதாது. இதை நான் இங்க மட்டும் சொல்றதுல அனுகீதையிலையும் சொல்லியிருக்கார் பகவதா வியாசஸ்ய. இந்த அனுகீதையானது உத்தர கீதையானது என்ன? அனுகீதாங்கிறது கீதையை சொன்ன பிறகு இந்த கீதையில இருக்கிற அம்சத்தை சொல்றது. உத்தர கீதான்னு ஒண்ணு இருக்கு, அது அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பிறகு மறுபடியும் சில பேர் அர்ஜுன வந்து கேட்டதுமே அர்ஜுனன் சொன்னாரா நான் எல்லாம் மறந்து போயிட்டேன், பகவான் சொன்னது மறந்து போயிட்டேன்னு சொன்னதுனால மறுபடியும் பகவான்கிட்ட வந்து நான் அப்போ ஏதோ சொன்னேன் கீதைய ஏதோ கேட்டேன், அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணிவிட்டேன், யுத்தத்துல ஜெயம் வந்துருது, ஆனா நீ சொன்னதான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்ன விட்டு போனா போல இருக்கு, சோ ஒரு தடவை ரீப்ளை பண்ணுங்க திருப்பியும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரா. அப்ப பகவானுக்கு கோபம் வந்துட்டு நான் பகவத்கீதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன் ஆனா கிடையாது மறுபடியும் சொல்ல மாட்டேன், சொல்லாத போனா நான் எப்படி மற்றவர்கள் சொன்னீங்க என்கிட்ட சொன்னேன் எல்லாரும் என்ன வந்து என்ன கேக்குறா இப்ப நான் இங்க சொல்றது அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது மறுபடியும் சொன்னார். அதுக்கு உத்தர கீதா இருக்கு. அந்த உத்தர கீதைக்கு கௌடபாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆச்சாரியாருடைய பரமாச்சார பரமகுரு கௌடபாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க.
கதை
ஒண்ணுதான் மறுபடியும் அது அனுகீதான்னு சொன்னார். அது ரெண்டாவது சொல்லி போறாத அனுகீதான்னு பண்ணுகிறார்களோ கர்மாக்களை பண்ணுகிறார்களோ அந்த கர்மாக்கள்னால தேவலோக சமாவிரதா தேவலோகமாக நன்றாக அடையப்படுகிறது. நச்சைதிஷ்டம் தேவானாம் தேவதைகளுக்கு அஜானிகளா இருக்கிறவ தேவதைகளோட மேல போகணும்னு நினைக்கிறது அவளுக்கு இஷ்டம் இல்லை. மத்தியிரு பரிவர்த்தனம் இது அதா தேவாக பகூனிவ வியாக்கிராதிபியா பிரம்ம விஜயானாத் விக்ரம் ஆதிகீர்ஷந்தி. பகூனு பசூனிவ பசுக்களை எப்படி வியாகிராதிகள்லாம் வந்து கொண்டுபிடுமோ அதே போல பிரம்ம விஜயானாது விக்னம் ஆதிக்கீர்ஷந்தி. இவளுக்கு பிரம்ம விஜயானம் வராமல் விஜயானம் வராமல் ஞாபகம் வச்சுக்கோ, அஜானியா இருக்கிறவனுக்கு விஜயானம் வராமல். ஆனா ஞானம் வந்த பிறகு அவளால ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனா முன்னால கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. ஞானம் வருவதற்கு முன்னால நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வேதாந்த கிளாஸுக்கு ஒழுங்கா போகணும், ஆச்சாரியம் சொல்றது நமக்கு நல்லா புரியணும், புரியறத மனசுல நிக்கணும், இவைகள்லாம் நமக்கு வரணும் இல்லையா? அதற்காக தேவதைகளை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியதுதான். அஸ்மத் உபபோக்யத்வாத்யோ நமக்கு சாயப்படுகிறார்கள் இவாள் என்ன விட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பார். எம் து முமோச்சிஷந்தி யார வந்து போனா போட்டோம் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறார்களோ தேவதைகளோ போனா போறது இவாள்லாம் வேதாந்தத்தை வாழ்த்து இருக்கா இவாளுக்கு க்ஷேமம் வரட்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்களோ எம் து யாரை முமோச்சி மோட்சத்தை வரும் என்று ஆசைப்படுகிறார் வரட்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ தம் ஸ்ரத்தாதிபிகி யோட்சியந்தி அவைகளுக்கு ஸ்ரத்த வரும்படி அவளுக்கு ஸ்ரத்த வரும்படி அவ தான் பண்றா. யாம் யாம் தனும் பக்தியா ஸ்ரத்தையாத்திதமிச்சதி தாம் தாமேவ ஸ்ரத்தாயா யோஜயாம் யாம் அப்படின்னு அவளுக்கு நான் ஸ்ரத்தைய கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் பகவான். ஆகியால் நீங்க பகவான் எடுத்துல ஒரு அபிப்பிராயத்தோட வேதாந்த கிளாஸுக்கு வந்தா நன்னா புரியும்படியும் தங்களுக்கு இருக்கக்கூடியதான விக்கிரங்களை போகும்படியும் பகவான் தான் அனுகிரகம் பண்றாங்க. ஆகையால் தேவதைகளை தன்னை கட்டிக்கணுங்கிறது இருக்கிறத விட்டுருந்தோம்னு சொல்லல, அதான் சொல்றார். தம் ஸ்ரத்தாதிபிகி யோட்சியந்தி விபரீதம் அஸ்ரத்தாதிபிகி தேவதைகளை வச்சுட்டு அது இல்லாமல் இருக்க பார்த்தா அவளுக்கு அஸ்ரத்தையை தான் கொடுப்பார்கள். ஆகையால் ஸ்ரத்தைய நமக்கும் அஸ்ரத்தைய விபரீதமா இருக்கிறோ அவளுக்கும். தஸ்மாத் ஆகையால் முமுட்சுகு மோட்சம் வேணும் என்று கருதுகிறவன் தேவதாராதன பரஹா தேவதைகளை ஆராதனம் பண்ணிக்கொண்டும் பக்தி ஸ்ரத்தா பக்தி பரஹா ஸ்ரத்தா பக்தியோட இருந்து கொண்டு பிரணேயஹா ஆச்சாரத்துடன் வினயத்துடன் அப்ரமாதி ஏமாறாமலும் சியாத் எதுக்கு வித்யா பிராப்தி பிரதி நமக்கு வித்யா வருடம் கட்டிட்டாங்க. ஆகையால் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, வித்ய வரபரியந்தம் அபரோட்ச சாட்சா்காரம் அகம் பிரம்மாஸ்மி என கூடியதான ஞானம் வரபரியந்தம் முமுட்சுவா இருக்கிறவன் மோட்சம் வேணும் என்று நினைக்கிறவன் தேவதாராதன பரஹா தேவதாதி உபாசனா பரனா இருக்கணும், ஸ்ரத்தா பக்தியோட கொடினவனா இருக்கணும், பிரணயா வினயனா இருக்கணும், அப்புறமாதி ஏமாறாமல் இருக்கணும். ஏதோ நினைச்சேன் சார் என்னைக்கும் அமாவாசையா இப்பதான் வரும்னு நினைச்சேன் விட்டு விட்டேன் அமாவாசை போயிட்டு தர்ப்பணம் பண்றதுக்கு முழுக்க விரதம் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சேன் போயிட்டு அப்படின்னு விடாது. நம்ம கேர்ஃபுல்லா எப்ப போறது என்ன கவனிச்சுண்டு ஸ்ரத்தா ஆச்சாரபரமா இருக்கணும். வித்யா பிராப்தி பிரதி வித்யாம் பிரதீதிவா அந்த ஞானத்திலையும் ஞானம் வரணும் ஞானம் வரணும்னு பத்திரமா இருக்கணும். இது காக்குவா ஏதத் பிரதர்த்தை காக்குவான்னு சொன்னா சொல்லாமல் சொல்றது. தேவதைகளுக்கு விக்ரம் பண்ணமோ இல்லையோ விக்ரம் நடக்குமோ தேவதை விக்ரம் பண்ணுவாளோ இல்லையோ சோ பி கேர்ஃபுல் அப்படின்னு தேவதைகள் விக்ரம் பண்றதா அவ காரியம்னு அர்த்தம் இல்ல. இது எதுக்காக சொல்றது, நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அப்பதான் இப்பிறவியில அந்த பிரம்மத்தை பார்க்க முடியும் அப்படிங்கறதுக்காக காக்வா பிரதர்சிதம் பவதி தேவ அப்ரிய வாக்கியனா. ஆகையால் தேவ அப்ரிய வாக்கியத்துக்கு அபிப்பிராயம் என்ன, ஞானம் வந்த பிறகு அவளால விக்ரம் பண்ண முடியாது, ஞானம் வர்றதற்கு முன்னால அவளுடைய அனுகிரகத்தினால் நம்ம ஞானம் அடைய முடியும். ஆகையால் நம்ம பத்திரமாக ஸ்ரத்தா பக்தி பிரசரமாக ஆச்சார செயலனா இருந்து கொண்டு நாம் தேவதாராதனா தேவதைகளுடைய உபாசனம் துதியும் பூஜையும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு வினயத்துடன் ஏமாறாமல் வித்யா பிராப்தி பிறகு ஸ்ரத்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கண்டத்தினுடைய பரம தாத்பர்யம் அப்படின்னு இந்த கண்டம் முடிஞ்சது. அதற்கு பிறகு அக்னியை சிருஷ்டி பண்ணினான் சொன்னோம், அதே போல சத்ராலையும் சத்திரத்தையும் சொல்லியிருக்கு. இந்த பிராமணனை இப்படி முமுட்சுக்களா இருக்கிறவாளை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு ராட்சத்திரியனுக்கு இருக்கு. ஒரு ராஜாவுக்கு இந்த வேதாந்தம் வாசிக்கிறவாளுக்கு இந்த பிராமணன் சதாச்சாரனா இருக்கிறவாள காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு ராஜாக்கு இருக்கு அப்படிங்கறதுக்காக சத்திரியனை சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கறது மேல சொல்றது இத